ஓசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். டெக்கவேடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்துமுழுசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஜூன் மாதம் 29 சனிக்கிழமை 2019 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் நிலைய கலையகத்திலே தயாராக இருக்கின்றார் முகப்பு திருக்குறளுடன். வணக்கம் லக்வன்.
வணக்கம் நேர்களே. வணக்கம் சான்.
சொல்லுங்கள் உங்களுடைய முகப்பு திருக்குறளை எமது நேர்களுக்காக.
இன்று நாம் புறம் கூறாமை என்ற அதிகாரத்திலிருந்து 2 குறட்பாக்களை காண இருக்கிறோம். முதலாவதாக 181 குறளாக அமைந்திருக்கும் அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது. அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது. அதாவது ஒருவன் அறத்தை சொல்லாமல் பாவமே செய்தாலும் அடுத்தவரை பற்றி புறம் பேச மாட்டான் என்றால் அதுவே அவனுக்கு நல்லது என்று கூறுகிறார் நம் திருவள்ளுவர் பிறந்தகை. அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றால் இனிது. அடுத்ததாக 182 குறளாக அதே அதிகாரத்திலிருந்து புறம் கூறாமை என்ற அதிகாரத்திலிருந்து அறன் அழி இயல்லவை செய்தலின் தீதே புறநழி இப்பொய்த்து நகை. அருமையாக இருக்கிறது இல்லையா? அறன் அழி இயல்லவை செய்தலின் தீதே புறன் அழி இப்பொய்த்து நகை. அதாவது அறத்தை அழித்து பேசி அறம் அல்லாதவர்களை செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும். அதாவது அறத்தை அழித்து பேசி அறமல்லாதவர்களை செய்வதை விட ஒருவன் இல்லாத விடத்தில் அவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக முகமலர்ந்து பேசுதல் தீமையாகும். இதேதான் நாம் முதுகில் குத்துவார் என்று நாம் கூறுவோம். அறநழி இயல்லவை செய்தலின் தீதே புறநழி பொய்த்து நகை.
ஆமாம் லக்வன், புறம் கூறுதல் உண்மையிலே ஒரு பிழையான விடயம். ஒருவர் இல்லாத சந்தர்ப்பத்திலே அவரை பற்றி நாங்கள் கதைப்பது என்பதே உண்மையிலே ஒரு பிழையான விடயம்தான். நிகழ்ச்சியில் தொடர்வது சிறப்பு நிகழ்ச்சி விரியும் ஓட்டுக்கள். நிகழ்ச்சியில் பங்கெடுப்பவர்கள் விரியும் ஓட்டுக்கள் குழுவினர்.
விரியும் ஒட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது உங்களுக்கான எங்களின் வடிவமைப்பு நேயர்களே, உங்களின் வரவேற்பு எங்களை உற்சாகப்படுத்தட்டும். தமிழால் இணைவோம், அறிவால் உயர்வோம், அன்பால் வெல்வோம். உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எமது விரியும் ஒட்டுக்கள் ஃபேஸ்புக் பேஜ் ஊடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதனை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழ் தமிழன். இந்த மாத தமிழ் தமிழனில்
தமிழர் வரலாறு மற்றவர்கள் பார்வையில் மா டாவின்லின் சீன வரலாற்று ஆசிரியர் கிபி 550-600 வாழ்ந்த காலம். தமிழர்கள் எழுதப்பட்ட இலக்கியங்கள் மட்டுமில்லாமல் வானவியல் அறிவும் பெற்றுள்ளார்கள். ஆடவர்கள் எல்லோரும் ஓலைச்சுவடிகளில் பாதுகாக்கப்பட்ட சித்தாந்தம் என்ற வழிகாட்டும் நூலை கற்கிறார்கள். மைக்கேல் வுட் என்னும் இங்கிலாந்து ஆசிரியர் உலக நாகரிகங்கள் என்னும் புத்தகத்தில் தமிழர்கள் கவிதையிலும் ஓவியத்திலும் சிற்ப கலையிலும் மகா உன்னதமான முத்திரை பதித்தவர்கள். ஆனால் அவர்களது தலை சிறந்த படைப்புகள் படிமங்களே. அதில் முதன்மையானது சிவ வடிவம். உலோகத்தில் புளோரன்ஸ் தந்த மேதை டொனாட்டெல்லோ பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னரே, அதாவது 1011 வார்க்கப்பட்டது. இதை போல பண்டைய கிரேக்கம் முதல் இன்று வரை எதுவும் படைக்கப்படவில்லை.
முதலாவது நிகழ்ச்சி சிந்திக்க சில நிமிடம். மழை வந்தால் பூமி விரித்து கொள்ளும் குடை நான். இன்னொரு முறை, மழை வந்தால் பூமி விரித்து கொள்ளும் குடை நான். நான் யார் கண்டுபிடிங்கள் நேர்களே. விடை இறுதியில்.
நமது அடுத்த நிகழ்ச்சி மொட்டுக்களின் வாசம். இந்த மாதம் உங்களுக்காக வாசம் பேச வருகிறது விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராமின் குரல்.
உனக்கு அப்பா இல்லையான ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறப்ப கழகழகையா வரும்.
கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை புண்ணான கையால் பூ போல நீவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. ஆராரிராரோ
கூட இருக்கும்போது பாசமா இருக்குமா, அவர் கூட இருக்கும்போது பாதுகாப்பா இருக்குமா.
அலைக்கடலின் நடுவே அலைதிடவா தனியே படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே. புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன் குறுநகையை எரிந்தே மீட்டா என்ன.
என்னப்பா கோயிலுக்கு போயிட்டு வரீங்களோ?
ஊமப்பா, கடவுளை தவிர வேற எங்க போய் எங்கட மன கஷ்டங்களை சொல்ல முடியும்.
அப்போ வீட்டுல இல்லையா? கடவுளுக்கு நேரம் ஒதுக்குவீர்களா? பூஜை பரிகாரம் இதெல்லாம் உடன்பாடு உண்டா?
கடவுளை தினமும் நினைத்து கொண்டுதானப்பா எல்லா வேலையும் செய்வது. வீட்டுல விசேஷம் ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படி என்றா கோயிலுக்கு போக பிடிக்கும். அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னா வீட்டுல பூசை வச்சா விசேஷ நாட்களோட குழந்தைகளோட சேர்ந்து திருவாரங்கள் பாடி பூஜை ஒன்று செய்ய பிடிக்கும்.
எனக்கும் கோயிலுக்கு இதே மாதிரி விசேட தினங்கள்ல போகத்தான் பிடிக்கும். நான் குறைஞ்ச முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய நேரத்தை வந்து வீட்டுலதான் கடவுளோட செலவு செய்ய எனக்கு விருப்பமாக இருக்கிறது. நான் என்ன செய்யறேன்டா, விளக்கேட்டி போட்டு கடவுளுக்கு முன்னால கொஞ்ச நேரம் இருந்து கடவுளோட தோத்திரங்களை சொல்றேன். அப்படி கடவுள்கிட்ட எனக்கு வேண்டுமானது எல்லாத்தையும் கேப்பேன்.
உங்களுக்கு தெரியுமா, கோயில்ல ஒரு அற்புதமான ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு நம்முடைய முனிவர்களும் வேதங்களும் சொல்லி இருக்குது. கோபுரத்தின் உச்சியில கலசம் பாத்துருக்கீங்களோ, அந்த கலசம் வந்து சூரியன்கிட்ட இருந்தும் பிரபஞ்ச சக்திகிட்ட இருந்தும் சக்தியை ஈர்த்தெடுக்குதாங்கப்பா.
அதோட சேர்ந்து கோயில ரெண்டு வேளையும் தீபாராதனை காட்டி பூசை செய்யறதோடையும் இந்த சக்தி ஈர்ப்பு சக்தி கிடைக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுப்பா.
எனக்கு கோயிலுக்கு போனால் கடவுளுக்கு கொஞ்ச நேரம் நின்னு நன்றி சொல்லிட்டு வர்றது விருப்பம். அப்புறம் அங்கேயே கொஞ்ச நேரம் அமைதியாக தியானம் செய்வேன். நானும்
எங்களுக்கு மேலோர் சக்தி இருக்குதப்பா, அதைத்தான் நான் கடவுள்னு நினைக்கிறேன். அந்த கடவுள்கிட்ட தான் நாங்கள் நல்லபடியா எல்லாம் நடக்கணும்னு தினமும் வேண்டிக் கொண்டிருக்கிறோம்.
கடவுளை வழிபடுறது அவரவரோட விருப்பம். எனக்கு காலையில எழுந்ததும் இந்த நாளை நல்லபடியா நடத்தி கொடுங்கள் என்று கடவுளிடம் சொல்லிக்குவேன். பணியிடத்தில் அமரும் போது கடவுளே எல்லாம் நல்லபடியா நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்வேன். இரவு படுக்க போகும் முன் திருநூறு பூசிக்கொண்டு நன்றி சொல்லிவிட்டு படுக்க போவேன்.
எனக்கு தியானம் செய்யறேன்டா சரியா பிடிக்கும். நல்ல ஊதுவத்திய கொளுத்திட்டு விளக்கையும் கொளுத்திட்டு ஒரு டம்ளர்ல தண்ணியும் வச்சுட்டு ஒரு குறைஞ்சது ரெண்டு மணித்தியாலமாவது தியானத்துல ஈடுபடுவேனப்பா.
நான் இப்ப பாத்ரூம்ல தான் அதிக நேரம் கடவுளை பற்றி யோசிக்கிறதும் கடவுள்கிட்ட என்னுடைய குறைகளை சொல்றதும் அவரோட மனதால கதைக்கிறதும் நான் நிக்கிறேன். பாத்ரூம் தான் யாரும் ஒரு தொந்தரவு.
அதுதான் போர்ட் ரூம் டிசிஷன் எல்லாம் பாத்ரூம்லதான் எடுக்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மை போல இருக்குது.
இவ என்ன போர்ட் ரூம் டிசிஷன் எடுக்கிறா?
என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் நிக்கிறேன். அந்த அபிஷேகத்துல இந்த பால் எல்லாத்தையும் கிணக்க ஊத்தி அநியாயமாக்குறது எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கிறது. என்னன்னு சொன்னா எத்தனையோ பிள்ளைகள் குறிப்பா இங்க இல்ல இப்ப தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரில எல்லாம் எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம இருக்கணுமே, இதுகளை நாங்க வேஸ்ட் ஆக்குறமே என்று யோசிக்கிறேன். நான்
என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் நினைப்பது அர்ச்சனை செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்புறம் கடவுளோட பெயரால் காவு கொடுப்பது ஆடு கோழி இதையெல்லாம் செய்யறதுல எனக்கு விருப்பம் இல்லை. கடவுள் சன்னிதானத்தில் வைத்து கொடுக்கப்படும் கயிறு கட்டி கொள்ள விரும்புவாப்பா. அதிலும் குறிப்பா திருச்செந்தூர் முருகன் என்றால் எனக்கு கொல்ல பெரிய.
எனக்கு பூசை பரிகாரங்கள்ல நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு ஏதாவது உடல் நலம் சரியில்லை என்று சொன்னால் கோயிலுக்கு போனா அந்த ஐயத்தார அந்த கயிறை வெட்டி கட்டி கொள்வேன்.
நீங்க அந்த ஓட்டோ பயோகிராபி ஆஃப் யோகி என்று ஆங்கிலத்துல வந்த ஒரு புத்தகம், அத தமிழ்லும் வந்திருக்கப்பா, ஒரு யோகியின் சுயசரிதி என்று சுவாமி யோகானந்தா எழுதினது, யோகானந்தா அவற்ற சரித்திரம். அந்த புத்தகம் வாசிச்சிருக்கிறீங்களோ? அதுல இதுகளை பற்றி சொல்லி இருக்கிறேன்.
ஓ, அது என்னப்பா? அத கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இப்போ
என்னன்னு சொன்னா அந்த சுவாமி யோகானந்தாக்கு வந்து ஒரு சாமியார் வந்து ஒரு தாயத்தை அவற்ற தாய் மூலமா கொடுக்குற. அந்த தாயத்து வந்து அவரை கஷ்டமான நேரங்களில அவரை காப்பாற்றி அவரை கடவுள்ந்த பக்கம் பார்க்க வைத்ததுன்னு சொல்லி அவர் அந்த புத்தகத்துல சொல்றேன். மற்றதப்ப அந்த கற்கள் மணிகள் இவைகளை உடல்ல போடுறதால நாங்க பிரபஞ்சத்துடன் நமது உடலை நாங்க சம்பந்தப்படுத்தி கொள்றோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்றது நீங்க தியானம் செய்யறதாலையும் அந்த பிரபஞ்சத்தோட நீங்க தொடர்பில இருப்பீங்களா? அந்த சக்தி வந்து உங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்கும்னு சொல்லி இருக்கலாம். நீங்கள் வந்து கட்டாயம் அந்த புத்தகத்தை எல்லாருமே வாசிக்க வேணும்னு நான் சொல்லுவேன்.
இங்க எப்ப படிக்க நேரங்களுக்கு
எனக்கு தெரியும் நீ சொல்லுவேன். அதனாலதான் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு ஆடியோ புக்கா வச்சிருக்காங்க. யூடியூப்லயும் இருக்குது, அப்புறம் ஆடிபிள்ன்ற ஒரு ஆப் இருக்கு, அதுலயும் ரெண்டுத்திலயும் நீங்க வந்து ஃப்ரீயா அத கார்ல போட்டுட்டு கேட்கலாம். அப்படி வண்டி ஓட்டிட்டு கேட்க இல்லாச்சும் வாக் போயிருக்க நீங்க அத போட்டுட்டு கேட்டுட்டே நடக்கலாம்.
நல்ல விஷயம் அப்பா சொன்னது. அதை விட நாங்கள் வாழ்ற ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொருவருக்கும் எங்களால் இயலக்கூடிய உதவியை செய்து நன்றாக வாழ்ந்து விட்டு போறதுதான் நல்லது என்று நான் நினைக்கிறேன்.
ஓ, அவரவர் அவருக்கு பிடிச்ச மாதிரியான கடவுளை வழிபாடு செய்துட்டு அமைதியாக செல்லலாமே. எம்மதம் எம்மது கருத்து எம்மது கடவுள் என்று இந்த உலகத்துல எத்தனை சண்டைகள் குண்டு வடிப்போர்.
ஆமாப்பா, மனிதனை மனிதனா பாவித்து அன்பே கடவுள் என்று சொல்லிட்டு நாம் நம் குழந்தைகளை வளர்த்தாலே போதும்.
எல்லா மதமும் எல்லா கடவுள்களும் எல்லா போதனைகளும் அன்பே அன்பாக இரு, அமைதியாக இரு, அடக்கமாக இருந்துதான் சொல்லுதப்பா. ஏனோ சண்டை.
கடவுள் என்றது ஒரு பெரிய கடல், அதை கதைச்சா கதைச்சு கொண்டே போகலாம். ஆனா நான் எல்லாரையும் கேட்டுக்கொள்றது என்னன்னு சொன்னா அந்த ஒரு ஜோகியின் சுயசரிதம் சுவாமி யோகானந்தாண்ட ஓட்ட பயோகிராபி யோகி, அந்த புத்தகத்தை எல்லாரும் முடிஞ்சா கட்டாயம் இருக்க வாசியுங்கோ. நல்ல சந்தோஷம். அப்ப படிக்கிடுவோமேப்பா.
ஓகே,
சாப்பிடுவோம்.
இந்த மாத படித்ததில் பிடித்ததில் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தா அவர்களின் ஒரு ஜோகியின் சுயசரிதம் என்ற புத்தகத்திற்கு, இறந்தவர்களை பற்றிய திபெத்திய புத்தகம், திபெத்தின் புகழ்பெற்ற யோகி மிலாரேபா, திபெத்திய யோகமும் இரகசிய சித்தாந்தங்களும் ஆகியன உள்ளடங்கிய யோகம் மற்றும் கிழக்கத்திய ஞான பாரம்பரியம் பற்றிய பல சிறந்த புத்தகங்களின் ஆசிரியரான W.Y. இவன்ஸ் வென்ஸ் அவர்களால் எழுதப்பட்ட முன்னுரையின் சில வரிகள். இது இந்திய மகான்களை பற்றி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அபூர்வமான புத்தகங்களில் ஒன்று என்பதாலும், பத்திரிகையாளர் அல்லது வெளிநாட்டவர்களால் எழுதப்படாமல் இந்திய யோகியர் இனத்தை சார்ந்து பயிற்சியும் பெற்ற ஒருவரால் எழுதப்பட்டிருப்பதாலும், சுருங்கக்கூரின் ஒரு ஜோகியால் யோகியரை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகம், சுஜசரிதத்தின் பெருமை மிக உயர்ந்ததாய் நிற்கின்றது. நவீன இந்து மகான்களின் அசாதாரணமான வாழ்க்கைகள் மற்றும் அவர்களுடைய அபூர்வமான சித்திகளை நேரில் கண்டறிந்த விவரங்களை பற்றிய குறிப்பிடுவதால் இப்புத்தகம் என்றும் காலவரையின்றி என்றுமே முக்கியத்துவம் பெறுகிறது. இப்புத்தகத்தின் புகழ்பெற்ற ஆசிரியரை இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் நேரில் அறியும் பேறு பெற்றிருந்தேன். இவ்வாசிரியருக்கு இப்புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருவரும் தங்கள் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்கட்டும். நிச்சயமாக அவருடைய அபூர்வமான வாழ்க்கை சித்திரம் இந்து மனம் மற்றும் இதயத்தின் ஆழத்தை மிக தெளிவாக காட்டுவதுடன், பாரதத்தின் ஆன்மீக செல்வத்தை பற்றி இதுவரை மேல்நாட்டில் பிரசுரிக்கப்பட்ட நூல்களுள் சிறந்த ஒன்றாகும்.
தமது அடுத்த நிகழ்ச்சி சிரிப்போ சிரிப்போ. அம்மா, எனக்கு தூக்கமே வரையில, ஒரு கதை சொல்லம்மா.
கண்ணா, எனக்கும் தூக்கமே வரையில, உங்க அப்பனும் இன்னும் வரையில.
அப்பா இன்னும் வரையிலையா?
ஓம் அப்பா, வரட்டும் வரட்டும், ஏன் லேட்டுன்னு கேப்போம். அப்புறம் பாரு, உங்க அப்பன் எத்தனை கதை கதையா சொல்லுவாரு. கண்டுபிடித்தீர்களா நேர்களே, மழை வந்தால் பூமி விரித்து கொள்ளும் குடை காலான்.
எமது இறுதி நிகழ்ச்சி கிவியின் குரல். இந்த மாதம் கிவியாக உங்களை மகிழ்விக்க இதோ வருகிறார்.
பூவெடுத்தேன் நான் தொடுத்தேன், பூஜையின் நேரம் நான் கொடுத்தேன், காலமெல்லாம் காத்திருப்பேன், கண்ணனை தேடி சேர்ந்திருப்பேன், பூவிழி மூட முடியவுமில்லை, மூடிய போது விடியவுமில்லை, கடலை தேடும் காவிரி போல் கலந்திட வேண்டும் உன்மடி மேல், இது புது சொந்தம் அன்பே.
நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விரியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
நல்லது, அடுத்ததாக நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்று என்ன விடயத்தோடு நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று நினைக்கின்றீர்கள்?
இன்று என்னை கவர்ந்த ஒரு ஆசிரியர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
ஆமாம், அவருடைய பேச்சுக்களை பலமுறை நானும் வானொலி மற்றும் வீடியோ இதுகளில் கேட்டிருக்கின்றேன். அவருடைய சுவாரஸ்யமான பேச்சுக்கு அவர் ஒரு முதன்மையானவராக கருதப்படுகின்றார்.
நிச்சயமாக, அவர் சென்னை வானொலி நிலையத்தில் பணியாற்றும் பொழுது தினம் ஒரு அருமையான துணுக்கு வரும், இன்றொரு தகவல் என்று கூறி அழகாக மக்களை உற்சாகப்படுத்துவார். அவர் எழுதிய புத்தகத்திலிருந்து ஒரு தனி பகுதியை தங்களோடு பகிர விரும்புகிறேன். அதற்கு அடிவாங்கும் ஆடவர் என்று தலைப்பிட்டிருக்கிறார். இன்ஸ்பெக்டர் ஐயா, என்னை கொஞ்சம் காப்பாத்துங்களேன். என்னப்பா, என்ன விஷயம், பயப்படாம சொல்லு. என் சம்சாரம் என்னை அடிக்க வர்றா. இது ஒரு பெரிய புகார்னு சொல்ல வந்துட்டியாக்கும். தென் அமெரிக்காவில் என்ன நிலைமை தெரியுமா உனக்கு? தெரியாதுங்களே, அங்கே எல்லாம் மனைவி கிட்டே உதவி வாங்குவார் எண்ணிக்கை வர வர அதிகமாயிட்டே இருக்கிறான்.
ஐயா என்ன சொல்றீங்க? ஆமாம்ப்பா, கொலம்பியாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் இதை பற்றி ஒரு புள்ளி விவரம் சேகரிச்சிருக்காங்க. அப்படிங்களா? ஆமாம், அவங்க எடுத்த கணக்குப்படி அந்த பிரகாரம் மனைவியிடம் அடி வாங்குவோர் எண்ணிக்கை கூடியிருக்கிறது, உறுதியாக இருக்கிறது. இதுக்கு என்னங்க காரணமாக இருக்கும்? அங்கே நிறைய குடும்பங்களில் மனைவிமார் தான் வேலைக்கு போகிறாங்க, கணவர்கள் சும்மா உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்புறம் எப்படி மரியாதை இருக்கும்? வீட்டம்மா சொல்கிறதை கேட்க வேண்டியதானே, இல்லைன்னா அடி உதை சகஜம்தான் இல்லையா? அப்படின்னா என் கதி? உடனே ஒரு வேலையை தேடிக்க, உழைச்சி முன்னுக்கு வா, அப்புறம்தான் உன் பிரச்சனை தீரும். அப்படியே செய்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதவி. அப்பா என்ன செய்யணும் சொல்லு. நம்ம ஊரில் புருஷனை மிரட்டுறதுக்காகவே பொம்பளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. அதில் என் வீட்டுக்காரையும் ஒரு மெம்பர். நீங்கள் அந்த சங்கத்தில் தலைவிகிட்ட சொல்லி என் சம்சாரத்துக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்ல சொல்லுங்களேன். அது எப்படிப்பா முடியும்? ஏங்க, அந்த தலைவியே என் வீட்டுக்காரர் தானே.
உண்மையிலேயே நல்ல ஒரு துணுக்குத்தான். ஆமாம், இன்றைய பல குடும்பங்களிலே அம்மையார் ஆட்சி என்று சொல்வார்கள். குடும்பத்தினுடைய பெண்கள் தங்களுடைய அதிகாரத்தின் கீழே குடும்பத்தை நடத்துகின்ற பல குடும்பங்கள் இருக்கின்றன. அதை மறக்கத்தான் முடியாது. நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நாம் தருவது நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய ஜூலை மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 20 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் அந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜூலை மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 20 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் அந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். ஆக சமூக அறிவித்தல் ஒன்று நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் ஆதரவிலே முழுநீள திரைப்படம் ஒற்றை பனைமரம், இயக்குனரும் நடிகருமான புதியவன் ராசையாவின் கைவண்ணத்திலே வெளிவந்த சிறப்பு திரைப்படம் உலக நாடுகளின் பல விருதுகளையும் பல பாராட்டுகளையும் பெற்ற சிறந்த திரைப்படம் எம்மவர் வாழ்வின் நிதர்சனமாக வெளிவர இருக்கின்றது. எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 11 தேதி மாலை 6 முதல் இலக்கம் 487 டொமினியன் வீதி மவுண்ட் ஈடன் பூனெனபு மண்டபத்திலே இந்த திரைப்படம் திரையிடப்பட இருக்கின்றது. இந்த திரைப்படத்தின் மூலமாக திரட்டப்படும் நிதியானது எமது ஈழப்போரினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக பயன்படுத்தப்பட இருக்கின்றது. நுழைவு கட்டணமாக தனிநபர் ஒருவருக்கு $10 மட்டுமே அறவீடு செய்யப்படுகின்றது. நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தின் இந்த அன்பான வேண்டுகோளை ஏற்று அனைவரும் இந்த திரைப்படத்தை பார்த்து தமிழ் தயாரிப்பான இந்த திரைப்படத்துக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். லக்வன், இன்றைய நிகழ்ச்சியிலே பல நிகழ்ச்சிகளை நாங்கள் தர முடியாமல் இருக்கின்றோம். இருந்தாலும் மிக குறுகிய நேரத்திலே சிலவற்றை பேசலாம் என்று இருக்கின்றோம். சொல்லுங்கள் லக்வன், உங்களுடைய பழமொழிகள் பலவற்றை பற்றி நீங்கள் பேசுவதாக சொல்லியிருந்தீர்கள், அதை பற்றி என்ன சொல்ல இருக்கிறீர்கள்?
ஆம் ஷானவர்களே, இன்று நாம் வித்தியாசமாக பழமொழிகள், அதாவது நம்முடைய தமிழ் பழமொழிகள், அதனுடைய பொருள் என்ன, நாம் எப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்கிறோம், அதன் உண்மையான பொருள் என்ன என்பதை சற்று பார்க்கலாம் என்று இருக்கிறேன். 20 பழமொழிகளை கண்டறிந்து அவற்றின் பொருட்களை பார்க்கும்போது எனக்கே மிகவும் திகைப்பாகவும் நகைப்பாகவும் இருந்தது.
உண்மைதான், ஏனென்றால் எங்களுடைய பழமொழிகளை பொறுத்தவரையிலே நாளடைவிலே அது மருவி மருவி பிழையான சொற்பதங்களோடு பிழையான அர்த்தங்களோடு நாங்கள் பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்கள் தான் அதிகமாக இருக்கு.
நிச்சயமாக. முதலாவது பாருங்களேன், பூரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இதன் பொருள் நமக்கு தெரிந்தவரை என்னவென்றால், மற்றவர்கள் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் உன் குழந்தை தானே வளர்ந்துவிடும் என்பதுதான் இல்லையா? ஆனால் உண்மையான பொருள் என்னவென்றால், ஊரான் வீட்டு பிள்ளையாகிய உன் கற்பிணி மனைவியை பாசத்துடன் ஊட்டி வளர்த்தால் அவள் வயிற்றில் இருக்கும் உன் குழந்தையும் ஆரோக்கியமாக தானே வளரும் என்பதே அதன் உண்மையான பொருளாகும். எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்ததாக இன்னொரு பழமொழி பாருங்களேன், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? எல்லோரும் அடிக்கடி நாம் பயன்படுத்துவதுதான். அதன் பொருள் நமக்கு தெரிந்தவரை கழுதைக்கு கற்பூர வாசம் தெரியாது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? உண்மையான பொருள் என்னவென்றால், கழு
தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. கழு என்பது ஒரு வகை கோரைப்புல். அதில் பாய் தைத்து படுத்து பார்த்தால் கற்பூர வாசனை தெரியும் என்பதே சரியான விளக்கமாம். கழு தைக்கு கழுதைக்கல்ல, கழு தைக்க என்று கொள்ள வேண்டும். அடுத்ததா பாருங்களேன், எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான், 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆவான். நமக்கு தெரிந்தவரை 1000 மக்களை, அதாவது நோயாளிகளை கொன்றவன் பாதி வைத்தியன் என்று நாம் அழகாக பொருள் கொண்டிருக்கிறோம். உண்மையான பொருள் என்னவென்றால், 1000 வேரை கொண்டவன், 1000 பேரை அல்ல, 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியன் ஆவான். நோயை போக்க 1000 வேரை கொண்டு மருந்து கொடுப்பவன் அரை வைத்தியன். உண்மைதான் இல்லையா? அடுத்ததாக பாருங்களேன், களவும் கற்றும் அற. நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் பொருள் என்னவென்றால், தீய பழக்கமான களவு அதாவது திருட்டையும் நாம் கற்றுக்கொண்டு மறந்துவிட வேண்டும். களவும் கற்றும் மர. உண்மையான பொருள் அது அல்லவாம். களவும் கத்தும் மர, அதாவது களவு திருடுதல், கத்து பொய் சொல்லுதல், தீய பழக்கமான திருடுதல் பொய் சொல்லுதல், இவற்றை ஒருவன் தன் வாழ்நாளில் மறந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும். களவும் கத்தும் மர அற அல்ல. பாருங்கள் எப்படி வேடிக்கையா போகிறது. சேலை கட்டிய பெண்ணை நம்பாதே. இதை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க சன்?
ஆமாம், இது சேலை கட்டிய பெண்ணை நம்பினால் என்ன ஒன்றெல்லாம் சொல்லுவார்கள். அது பிள்ளையார் அச்சத்தோடு தான் பல இடங்களிலே பார்த்திருக்கின்றேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய.
அதாவது நமக்கு தெரிந்த பொருள் என்னவென்றால், சேலை கட்டும் பெண்களை நம்பக்கூடாது, நம்பாதே என்று பொருள். உண்மையான பொருள் அது அல்ல. செயல் அகட்டிய பெண்ணை நம்பாதே. செயல் என்பது கண்ணை குறிக்கும். கணவன் உடன் இருக்கும் போது செயல், அதாவது தன் கண்ணை அகட்டி வேறொருவனை பார்க்கும் பெண்ணை நம்பக்கூடாது. புரியுதுங்களா? சேலை கட்டிய, செயல் அகட்டிய பெண்ணை நம்பாதே. அரசனை நம்பி புருஷனை விட்ட கைவிட்டது போல, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல.
ஆமாம்,
அதன் பொருள் அரசனை மேல், அரசன் மேல் ஆசையை நம்பிக்கொண்டு தன் கணவனை கைவிட்டது போல என்ற பொருள் நமக்கு தெரிந்தவரை. ஆனால் உண்மையான பொருள் என்னவாம், அரசினை நம்பி புருஷனை கைவிட்டது போல. அதாவது அரசினை என்பது அரச மரத்தை குறிக்கும். திருமணமான பெண்கள் பிள்ளைப்பேறு பெற அரச மரத்தை சுற்றுவார்கள். அது நமக்கு தெரிந்ததுதான். கட்டிய கணவனை கவனிக்காமல் வெறும் அரச மரத்தை சுற்றுவது பயன் தராது என்பதற்காக அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல என்பது உண்மையான பொருளாம். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா, இது கேள்விப்பட்டிருக்கலாம்.
ஆமாம், இதுவும் ஒரு கேள்விப்பட்ட பழமொழிதான். ஏனென்றால் சில இடங்களிலே நம்பிக்கை பொறுத்தது.
மண் குதிரையில் ஆற்றை கடந்ததால் உடனே மண் கரைந்து ஆற்றில் மாட்டிக்கொள்ள நேரிடும் என்பதுதான் நமக்கு தெரிந்த பொருள். உண்மையான பொருள், மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா. அதாவது மண் குதிர், குதிர் என்பது ஆற்றின் நடுவில் இருக்கும் மணல் திட்டு, மேடு என்று கொள்ளலாம். இதை நம்பி ஆற்றில் இறங்கினால் ஆற்றில் சிக்கி கொல்ல நேரிடலாம். அதாவது மண் திட்டு கரைந்து போக வாய்ப்பு இருக்கிறது இல்லையா?
ஆமாம், ஆமாம்,
அதுதான் மண் குதிரை என்று கூறினார்கள். ஆனால் நாம் மண் குதிரை என்று ஆக்கிவிட்டோம். அதனால் நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது. வர வர மாமியார் கழுதை போலானால், இது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஆமாம், வந்த மாமியார் என்னோடலாம் சொல்வார்கள்.
அழகாக அறிவாக நடக்கும் ஒருவர் நாளடைவில் மாறி நடந்தால் இப்படி சொல்வார்கள். உண்மையான பொருள், வர வர மாமியார் கைதை போல் ஆனாலாம். கைதை என்பது ஊமத்தங்காயை குறிக்கும். இது கழுது அல்ல, கைதை.
கைதை
ஆம். ஆரம்பத்தில் ஊமத்தம்பூவாக இருக்கும் போது பார்க்கடாக இருக்கும். பின்னர் நாளாக நாளாக அது காயாக மாறி சுற்றிலும் முள் போல இருக்கும். கொடிய விஷம் கொண்டது. அதுபோல மாமியார் பேசுவதும் நடப்பதும் நாளாக நாளாக கைதை போல் இருக்கும் என்று அர்த்தம் என்று கூறுகிறார்கள். கடைசியாக ஒரு அருமையான பழமொழியை பார்க்கலாம். 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்.
5 பெற்றால், 5 பிள்ளைகளையா?
ஆமாம், அதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக 5 பிள்ளைகள் மட்டுமல்ல, 5 பெண்களை பெற்றால் அவர்களுக்கு செய்ய திருமணம் சீர் போன்றவற்றை செய்து முடிப்பதற்குள் அரசனும் ஆண்டியாகி விடுவான் இல்லையா? அதுபோல 5 பெற்றால் என்றால் 5 பெண்களை பெற்றால் என்று நாம் அர்த்தம் கொண்டிருக்கிறோம். உண்மையான பொருள் என்னவென்றால், கீழ்கண்ட 5 கிடைத்தால் அரசனும் ஆண்டியாவான். அதாவது ஆடம்பரமாக வாழும் தாய், பொறுப்பு இல்லாமல் போகும் தகப்பன், ஒழுக்கம் தவறும் மனைவி, துரோகம் செய்யும் உடன்பிறப்பு, பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளை, இந்த 5 கொண்ட எந்த குடும்பமும் முன்னுக்கு வராது என்பதே பொருள். அதாவது 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாகவான்.
ஆமாம் லக்வன், எங்களுடைய நிகழ்ச்சி நேரமும் நிறைவுக்கு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே என்னுடன் கலந்து சிறப்பித்த நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் மற்றும் வெறியும் மோட்டுக்கள் குழுவினரோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே, இது லக்வன் சொக்கலிங்கம். நன்றி.
ஒரு மடமாதும்.